புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் மதுரை வித்திஷா ஹெல்த் கார்னர் ஊட்டச்சத்து கல்வியாளர் மற்றும் உணவியல் நிபுணர் திருமதி டாக்டர் பி வைஷ்ணவி சதீஷ் அவர்கள் இன்று தேசிய பால் தினத்தை முன்னிட்டு பால் எனும் அருமருந்து குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு வணக்கம்.
நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் வைஷ்ணவி. நான் ஒரு உணவியல் நிபுணர். இங்க மதுரையில இருந்து நான் உணவியல் ரீதியா எல்லா நோய்களுக்கான உணவு பட்டியலை நான் கொடுத்து வழங்கிட்டு இருக்கேன். ஸோ உணவு மூலமா நம்ம என்னென்ன செய்ய முடியும், எப்படி வந்து ஆரோக்கியமா நம்ம உடம்ப மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸும் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன்.
இப்ப இந்த தேசிய பால் தினம் அப்படிங்கிறது எதனால கொண்டாடப்படுது மேடம்?
ஆக்சுவலா தேசிய பால் தினம் அப்படின்றது எல்லா வருஷமும் நவம்பர் 26 நம்ம கொண்டாடிட்டு வரோம். இது எதுக்காக அப்படின்னா, வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய குரியன் வர்கீஸ் அப்படின்றவரோட பர்த்டே. ஆக்சுவலா அவர் பிறந்த நாளை வந்து நம்ம தேசிய பால் தினமா கொண்டாடிட்டு வரோம். ஸோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி காலத்துல, அதாவது 1900 அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு வெண்மை புரட்சி வந்து ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது. ஸோ அதை வந்து நினைவு கூர்றதுக்காக, அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படின்றதுக்காக அவரோட பிறந்த நாளை வந்து நம்ம வந்து தேசிய பால் தினமா கொண்டாடிட்டு வரோம்.
சரிங்க மேடம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பாலோட பங்கு எப்படி மேடம் இருக்கு?
ஆக்சுவலா பால் அப்படின்னு நம்ம சொல்றப்ப டெய்லி நம்ம பிளங்குற ஒரு ஐட்டமா இருக்கு. அதாவது உணவு பட்டியல தவிர்க்க முடியாத ஒரு இடத்த வந்து இந்த பால் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து வகிக்குது. ஆக்சுவலா பால் வந்து முனிவர்கள் காலத்துல நம்ம என்ன சொல்லுவாங்க, பழைய புராணங்கள் அதெல்லாம் எடுத்து பாக்குறப்ப பால் வந்து மனிதர்களுக்கான வரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பல்வேறு ஊட்டச்சத்து கூறுகள், அதாவது இந்த பால் எடுத்துக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ், அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த பாலில் நிறைஞ்சிருக்கு. முக்கியமா சொல்லணும்னா எலும்பு வலிமைப்படுறதுக்கு, மன அழுத்தம் நீங்கிறதுக்கு, அப்புறம் இந்த பெண்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் டைம்ல வர கிராம்ஸ், அது ரிலேட்டடா வர ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது மூட் ஸ்விங்ஸ் நிறைய நம்ம ஃபீமேல் குரூப்ல பார்க்க முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த தினமும் இந்த பால் வந்து ரொம்ப அவசியமான ஒரு பொருளா இருக்கு. ஸோ பால் அப்படின்றது வந்து வெறும் ஒரு இதா மட்டும் நம்ம பார்க்காம, ஒரு உணவா மட்டும் பார்க்காம அது ஒரு வரமா எடுத்து தினமும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 டம்ளர் இல்ல 1 டம்ளர் பாலாவது நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும்ன்றதுதான் என்னோட அறிவுரை.
சரிங்க மேடம், இப்ப இந்த பால்ல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு மேடம்?
நான் சொன்ன மாதிரி பால் வந்து ஒரு முழுமையடைந்த உணவு, அதாவது இங்கிலீஷ்ல வந்து மில்க் இஸ் அ கம்ப்ளீட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா நியூட்ரியன்ஸ், அதாவது ஒரு ட்ரேஸ் மினரல்ஸ், ஒரு சின்ன அளவுல இருக்கிற தாது உப்புக்களா இருக்கட்டும், வைட்டமின்கள் சத்தா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த பால்ல அடங்கி இருக்கு. ஸோ பால் ரெகுலரா எடுத்துக்கிறவங்களுக்கு ஜென்ரலா எந்த ஒரு உடல் நோயும் வந்து அவங்கள அண்டாது, ஓகேங்களா? ஸோ எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா கால்சியம், விட்டமின் சி, அது போக மிச்சம் நம்ம சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இதெல்லாமே நம்ம உடம்புல அந்த பாலுக்குள்ள அடங்கி இருக்கு. ஸோ இந்த கால்சியம் அண்ட் விட்டமின் சி அதெல்லாம் வந்து ஈஸியா நம்ம பாடியில இந்த பால் எடுத்துக்கிறதுனால அப்சர்ப் ஆகும். இந்த பால் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மெஜாரிட்டியா நான் சொன்ன மாதிரி இதுல இருக்க சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் அண்ட் விட்டமின் சி, அது போக மிச்சம் எல்லா சத்துக்கள் தான்.
சரிங்க மேடம், இப்ப எந்த வயதுல இருக்கக்கூடியவங்க இந்த பாலை அதிகமா உணவுக்கு பயன்படுத்துறாங்க மேடம்?
ஆக்சுவலா இப்ப நம்ம ஊரு, அதாவது நம்ம சவுத் இந்தியா, இப்படி நம்ம ஜென்ரலா நம்ம பார்க்க போறப்ப குழந்தைங்களுக்கு தான் நம்ம ரெகுலரா வந்து பால் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாரும் ஒரு ஏஜுக்கு மேல வெயிட் கான்சியஸா இருக்காங்க. நான் வந்து வெயிட் குறைக்கணும், எனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு, ஹார்ட்ல இஷ்யூஸ் இருக்கு, இதுல ஃபேட் இருக்கு, அப்படின்னு நிறைய கான்சிக்வன்சஸ் இப்ப வர்றதுனால சின்ன குழந்தைங்க மத்தியில்தான் பால் அருந்துறது வந்து ரொம்ப காமனா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இல்லாம எல்லா வயதினரும் கண்டிப்பா 1 டம்ளர் பாலாவது தினைக்கு குடிக்கணும் அப்படின்றது தான் ஆக்சுவலா வந்து ஒரு ரெக்கமெண்டட் ஃபேக்ட். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாலை டோட்டலா அவாய்ட் பண்ணணும்ன்றது தேவையில்லை. பட் மக்களிடையே ஒரு அச்சம் இருக்கு, பால் டெய்லி எடுத்துக்கிறதுனாலதான் என்னோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற அச்சம் எல்லாம் இருக்கிறதுனால பெரும்பாலான வீடுகள்ல குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பால் வந்து ரெகுலரா எடுத்துக்கிறாங்க. சோ அப்படி நம்ம பாக்குறப்ப பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு தான் பால் வந்து ரெகுலரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், அந்த வயதினர் தான் பால் அதிகமா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
சரிங்க மேடம், இப்ப பாலோட அவசியத்தை பொதுமக்கள்கிட்ட நம்ம எப்படி மேடம் எடுத்துரைக்கலாம்?
பாலோட அவசியத்தை வந்து பொதுமக்களுக்கு வந்து நிறைய விளம்பரங்கள் மூலமா நம்ம சொல்லலாம். ஸோ விளம்பரங்கள் அப்படின்னு பாக்குறப்ப சோசியல் மீடியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. பிகாஸ் இப்ப எல்லாருமே வந்து ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அதுல ஒரு ஆட் மாதிரி கொடுக்கறது, ஒரு நியூட்ரிஷனிஸ்டோ ஒரு டயட்டிஷியன்ஸோ இல்ல ஒரு டாக்டர்ஸோ அவங்க எல்லாம் வந்து பால் சம்பந்தமா ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுக்கறது, அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம சொல்றது, பாம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது நோட்டீஸ் மாதிரி அந்த அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து நம்ம அந்த பாலோட முக்கியத்துவத்தை சொல்லலாம். பட் பாலோட முக்கியத்துவத்தை வந்து எந்த இடத்துல வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ஸ்ல வந்து மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணப்ப இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி, அதாவது குழந்தைங்க மெஜாரிட்டியா இருக்கிற இடங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த பாலோட இதை சொன்னோம்னா மேபி அவங்க அந்த இடத்துல இருந்து ஒரு 10 பேருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம சொல்றப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஜென்ரலா அவங்களுக்கு இந்த பேம்ப்ளெட் இதெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு அது யூஸ்வலா புரியாது, அதெல்லாம் வந்து அவங்க அப்படியே ரொம்ப கேஷுவலா எடுத்துக்குவாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஸ்டோரி ஃபார்மேட்ல ஏதாவது ஒரு கதை வடிவமா வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இந்த பாலோட முக்கியத்துவத்தை சொல்லலாம். ஸோ பால் வேண்டாம்னு சொல்ற குழந்தைக்கு கூட நம்ம இந்த பாலோட இம்பார்ட்டன்ஸை சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கதைகள் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்தோம்னா அது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டா அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறப்ப பாலோட முக்கியத்துவத்தை மக்களிடையே ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அது போக ரேடியோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து எல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு நியூட்ரிஷனிஸ்டோட டாக் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுனால ஈஸியாக நிறையா மக்களுக்கு கொண்டு போய் அந்த பாலோட முக்கியத்துவத்தை சொல்ல முடியும் அப்படின்றது நான் நம்புறேன்.
சரிங்க மேடம், இப்போ பாலை அடிப்படையாக பாலை மூலப்பொருளாக கொண்டு எந்த மாதிரியான மதிப்பு கூட்ட பொருட்கள் இருக்கு மேடம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
பால் சார்ந்த பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, வெண்ணெய், சீஸ், பட்டர், யோகர்ட், தயிர், இது எல்லாமே வந்து பால்ல வந்து மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள் தான். ஸோ ஒரு ஒருதையும் ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்கிறப்ப அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மதிப்பு கூட்டல்னா அதுல இருக்கிற நேச்சுரல் சத்தை வந்து எக்ஸசிவா இன்க்ரீஸ் பண்றதுதான் மதிப்பு கூட்டல், என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ பால் மூலம் தயாரிக்கும் பொருட்கள் அதுல இருந்து வர மெயினா வந்து நம்ம சொல்லுவோம், ஈஸியா நம்ம ஊர்ல பழக்கத்துல இருக்கிறது வந்து பன்னீர், சீஸ், பட்டர், இது மூணும் நம்ம சொல்லலாம். ரெகுலரா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற தயிர், இது எல்லாமே பாலோட என்ரிச்ட் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மெயினாக என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் தருது. தயிர் அப்படின்றதுல இருந்து ப்ரோபயோட்டிக் அப்படின்ற ஒரு இது, அந்த ப்ரோபயோட்டிக் என்ன பண்ணணும்னா வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்கு, கட் ஹெல்த் அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட ஆரோக்கியத்தை வந்து அது வந்து நல்ல நல்லபடியாக வைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இது தவிர கால்சியம் சத்து வந்து இதில் நிறையா இருக்குது. ஸோ பால் ரெகுலராக எனக்கு குடிக்க பிடிக்காது, பால் எனக்கு பிடிக்கலை, இந்த டேஸ்ட் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பால் சார்ந்த பொருட்கள் அதாவது இந்த தயிர், சீஸு, பன்னீர் இந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம இந்த கால்சியம் சத்துவாகட்டும் மிச்ச இதர சத்துக்களையும் வந்து நம்மளால வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும்.
சரிங்க மேடம், இப்ப பால்ல பல வகை இருக்கு, நிறைய வகையான பால் இருக்கு, அதுல எந்த வகையான பால்ல அதிகமான சத்துக்கள் இருக்கு மேடம்?
ஆக்சுவலா பால் அப்படின்றது வந்து ஜென்ரலா நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து பசுமாட்டு பால், இந்த பேக்கெட் பால். அப்போ இந்த பசுமாட்டு பால்ல இப்ப டிஃப்ரென்ஸ் நிறையா வருது, A1 மில்க், A2 மில்க் அப்படின்றது வருது. ஸோ ஜென்ரலாக நான் வந்து பிளான்ட் பேஸ்டு மில்க் அப்படின்றதும் இப்போ காமனாக வந்திருக்கு, லைக் சோயா பால், ஆல்மண்ட் மில்க், இந்த மாதிரி பாலுகளும் ரொம்ப சாதாரணமாக வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஒருத்தவங்களோட பாடி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஒருத்தரோட பாடி ஃபேட் லெவல், அந்த கொழுப்பு சத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒருத்தர் உடம்புக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் பால் வந்து சூட்டபிளாக இருக்குது. பட் ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஊரில் ஜென்ரலாக கிடைக்கிற காமனாக கிடைக்கிற பசுமாட்டு பால் தான் வந்து என்ன பொறுத்த வரையும் கொஞ்சம் சிறந்தது. ஏன் அப்படி அப்படின்னா, இது மித்தது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி வருது. எப்படியாவது ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல நம்ம அதை ப்ராசஸ் பண்றோம், அதாவது கெமிக்கல் ரிலேட்டடா ஃபர்டில் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் மூலமா அதை நம்ம கிரியேட் பண்றோம். வேற பசுமாட்டு பால் வந்து நேச்சுரலா ஆர்கானிக்கா நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுல இருக்கிற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறது எல்லாமே நேச்சுரலா ஒரு பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள். ஸோ அந்த பாலையே ரெகுலராக நம்ம உடம்புல எடுத்துக்க நோயற்ற வாழ்வு வாழ முடியும் அப்படின்றது என்னோட ஒரு ஒரு பாயிண்ட். அண்ட் ஆல்சோ என்னன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே ஜென்ரலாக ஈஸியாக நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்க தான் அதோட நேச்சுரல் தன்மை வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்புல எடுத்துக்க முடியும். ஒரு ஒரு சாய் மில்க் டெய்லி நான் குடிக்கிறேன், ஆல்மண்ட் மில்க் நான் டெய்லி குடிக்கிறேன் அப்படின்னா ஆல்மண்ட் சத்து எல்லாமே ஃபேட் ரிலேட்டட் ப்ராடக்ட். ஸோ அதுல இருக்கிற ஃபேட் டெபாசிஷன் அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப நார்மலா இருக்க பசுமாட்டு பால் நல்லது தான். இதையே நம்ம வந்து ரெகுலரா நம்ம டயட்ல எடுத்துக்கலாம், நம்மளோட உணவு பட்டியல எடுத்துக்கலாம் அது.
சரிங்க மேடம், இப்ப பொதுவா பால்ல என்னென்ன வகைகள் இருக்கு மேடம்?
பாலில் இருக்க வகைகள் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி இந்த பிளான்ட் பேஸ்டு ஃபுட் மில்க்கு அப்படி இல்லைன்னா அனிமல் பேஸ்டு மில்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அனிமல் பேஸ்ட் பால் பிளான்ட் பேஸ்டு மில்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு வந்தோம், சாய் மில்க், ஆல்மண்ட் மில்க் இதெல்லாம். ஸோ அனிமல் பேஸ்டு மில்க் அப்படின்றப்ப இந்த பசுமாட்டு பாலையே இப்போ ரெண்டு வகையை வந்து யூஸ்வலாக பிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக A1 மில்க் அண்ட் A2 மில்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த A1 மில்க்குக்கும் A2 மில்க்குக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுலேயும் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. அதாவது பீட்டா கேசின் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து A1 மில்க்கில் B1 A2 மில்க்கில் B2 இருக்குது. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் இருக்கிற டைஜஸ்டபிலிட்டி அதாவது B1 கேசின் வந்து செரிமானத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. B2 வந்து ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் வந்து இப்போ சில டைம் ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. பட் ஸ்டில் இன்னும் வந்து நமக்கு நிறைய ரிசர்ச் தேவைப்படுது, இதில் எது பெஸ்ட்டு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸோட கொண்டு வர்றதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் இன்னும் நமக்கு தேவைப்படுது ஆக்சுவலாக. ஸோ இப்போதைக்கு ஜென்ரலாக நமக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, எந்த மில்க்காக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் அப்படி இல்லைன்னா ரெண்டு டம்ளர், டிபெண்டிங் அப்போ வந்து ஏஜ், அவங்களோட வயதும் அவங்களோட உடல்நிலையும் உடல் ஆரோக்கியமும் சம்மந்தப்பட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் படி ரெகுலராக நம்ம எடுத்துக்க இப்போதைக்கு பால் சம்மந்தப்பட்ட எந்த நோயும் ஒவ்வாமையும் எதுவுமே இல்லாமல் நம்மளால் வந்து வாழ முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து ஜென்ரலாக பசுமாட்டு பால் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். A1 செப்பரேட்டாக வேணும், A2 செப்பரேட்டாக இருக்கணுன்றது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இன்னும் நிறைய சயின்டிஃபிக் ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து பேக்கப் வேணும், இந்த ரிசர்ச் எவிடன்ஸ் நமக்கு நிறைய தேவைப்படுது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு.
ஒரு சில பேருக்கு பால் குடிக்கிறதுனால ஒவ்வாமை ஏற்படுது, அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்?
ஆக்சுவலாக பால் ஒவ்வாமை அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சில பேர் வந்து பாலை வேணும்னே அவாய்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பால் சாப்பிட்டா எனக்கு இது ஒத்துக்கலை, வயிறு வலி வருது, அல்சர் பெயின் மாதிரி வருது, இல்லை லூஸ் மோஷன் போகுது அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ டயக்னோஸ் பண்ணி பார்த்தோன்னா அதுக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த லாக்டோஸ் அப்படின்றது இந்த பாலில் இருக்கிற ஒரு கார்போஹைட்ரேட் சத்து, அதாவது ஒரு சுகர் ரிலேட்டட் சத்து. ஸோ இந்த லாக்டோஸை வந்து நம்ம உடம்புல இருக்க என்சைமால டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில தான் இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது. ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, பால் ப்ராடக்ட் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்க சொல்றது ரொம்ப நல்லது. அப்படி டோட்டலாக அவாய்ட் பண்ணுறப்ப பால் சார்ந்த சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்ற பயம் மக்களிடையே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அப்படி பயப்பட தேவையில்லை. ஒரு நல்ல டயட்டீஷியன்ஸ்கிட்டயோ நல்ல டாக்டர்ஸ்கிட்டயோ நம்ம போய் ரெக்கமெண்டேஷன் கேட்குறப்ப உங்களோட லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ரேட்டு பொறுத்து எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு என்ன எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட், சில பேருக்கு வந்து வெண்ணெய் சாப்பிட்டா மட்டும் சேராது, சில பேருக்கு சீஸ் சாப்பிட்டா சேராது, சில பேருக்கு டோட்டலாக எந்த பால் ப்ராடக்ட்டுமே ஒத்துக்காது. ஸோ அந்த அதில் எந்த ப்ராடக்டில் உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்குது, எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கண்டறிஞ்சு அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை மட்டும் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டயட்டில் வந்து நம்ம பாலை வந்து ஆட் பண்ணுறதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜென்ரலாக சொல்லணும்னா, தயிர் வந்து பால் ஒவ்வாமை உள்ள பர்சன்ஸ் யாரா இருந்தாலும் தயிர் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா, தயிர் வந்து நம்ம பால் வந்து தயிரா கன்வெர்ட் ஆகிற அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோடனே லாக்டோஸ் அப்படின்ற அந்த காம்போனன்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருது தயிரை பொறுத்தவரை. ஸோ அதனால வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றி தண்ணி நிறைய ஆட் பண்ணி அவங்க தாராளமா உணவுல எடுத்துக்கலாம். ஸோ அதனால கால்சியம் மிஸ் ஆகும் அந்த மாதிரி பயம் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ ரெகுலரா தயிர் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஜென்ரலா சொல்லணும்னா, இந்த பால் ஒவ்வாம இருக்கிறவங்க பேசிக்கா வர ஐஸ்கிரீம்ஸ், மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் கூட எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு ஒருத்தர் பாடி டைப்ப ஒரு ஒருத்தரோட ஒவ்வாமை ஸ்டைலை பொறுத்துதான் எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கணும், எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றத நம்மளால பரிந்துரைக்க முடியும்.
இப்ப ஒவ்வொரு வகையான மாடுகள்ல இருந்தும் பால் எடுக்கப்படுது, எந்த வகையான மாட்டோட பால் அதிக ஆரோக்கியத்தோட இருக்கு?
ஆக்சுவலா வந்து இது நான் ஆல்ரெடி நான் அவங்க கிட்ட சொன்னதுதான், அதாவது A1 A2 டிஃபரன்ஷியேட் பண்றோம்ல. ஸோ இதுதான் வந்து பசுமாட்டு பால், நாட்டு மாட்டு பால் அப்படின்னு சொல்லி ஜென்ரலா நம்ம பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் மில்க், ஒரு ஒரு மாட்டுல இருந்து வரக்கூடிய பால். எரும மாடு பால்ல வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகம், அதனால எடுக்கக்கூடாது. ஸோ நிறைய கான்ட்ரவர்ஷியல் தாட்ஸ் வந்து மில்கை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரையும் உங்க லொக்காலிட்டியில உங்களோட சுற்று வட்டாரத்துல என்ன பால் ஈஸியா அவைலபிளா இருக்கோ, சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு எந்த பால் வந்து நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வரீங்களோ, சில பேர் பசுமாட்டு பால் ரெகுலரா குடிப்பாங்க, சில பேர் பாக்கெட் பால் ரெகுலரா குடிப்பாங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் மில்கை வந்து நீங்க ரெகுலரா ஃப்ரம் பர்த் நீங்க கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதையும் நீங்க கன்டினியூ பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா, இன்னும் சயின்டிஃபிக்கா நமக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் தேவைப்படுது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி நிறைய சயின்ஸ் ரிலேட்டட் ரிசர்ச் எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் மில்க் தான் வந்து ரொம்ப பெஸ்ட், இந்த பர்டிகுலர் அனிமல்ல இருந்து அதாவது பிரீடுல இருந்து வர மில்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி அதை பப்ளிஷ் பண்றதுக்கு இன்னும் நிறைய எவிடன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க போறப்ப என்ன பொறுத்த வரையும் ஜென்ரலா பால் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொருத்தவங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட உணவு பற்றி அதாவது நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களோட சத்து ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றத பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பாலோட அளவை கூடுறதும் குறைக்கிறதும் வந்து ஒரு நல்ல டயட்டிஷியன்ஸ்கிட்டையும் ஒரு டாக்டர்ஸ் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இந்த பால் தான் பெஸ்ட்டு, இந்த மாட்டு பால்லேருந்து வர்றதுதான் ஓகே அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு இப்போதைக்கு நம்ம யாருமே போக தேவையில்லை. இதுதான் என்னோட கருத்து.
சரிங்க மேடம், இன்றைய தேசிய பால் தினத்தை முன்னிட்டு இன்றைய இளைஞர்களுக்கு இந்த பால் அருந்துறது குறித்து என்ன மாதிரியான அறிவுரைகளை நீங்க சொல்றீங்க மேடம்?
பால் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு பொருள் டயட்ல. சோ இளைஞர்கள் எல்லாருமே வந்து வெயிட் குறைக்கணும், நிறைய நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றேன், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் நிறைய எடுத்துக்கிறேன், ஸோ அதனால நான் வெயிட் கான்சியஸா இருக்க போறேன், ஒயிட் பேஸ்ட் டயட் எல்லாமே ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு நிறைய ஒரு மித் வந்து இந்த டைம்ல இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இல்லாம பாலோட இம்பார்ட்டன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுட்டு அதுக்காக தினமும் ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா ஏதாவது ஒரு மில்க் ப்ராடக்ட் வந்து ரெகுலரா நம்ம டயட்ல எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட அட்வைஸ். வெயிட் லாஸ் பண்றவங்களும் சரி, யங் ஏஜ்ல இருக்கிற கேர்ள்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும், உங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்காக, உங்களோட பீரியட் இஷ்யூ கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா பீரியட் இஷ்யூ ப்ரீமென்ஸ்ட்ரல் வந்து தவிர்க்கிறதுக்காக எல்லாத்துக்குமே வந்து இந்த மில்க் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபுட் கான்ஸ்டிட்யூன்ட். ஸோ இதை அவாய்ட் பண்ணாம ரெகுலரா வந்து டயட்ல மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா மில்க் ஆஸ் மில்கா ரெகுலரா டயட்ல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் எனக்கு மில்கோட டேஸ்ட் பிடிக்காது, ஸோ நான் மில்கை வந்து வேற எந்த ஃபார்மேட்லயாவது நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மில்க் ப்ராடக்ட் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்டா எடுத்துக்கலாம், இல்ல யோகர்ட் எடுத்துக்கலாம். ஸோ யோகர்ட் அப்படின்னு நம்ம சொல்றப்ப கிரீக் ஸ்டைல் யோகர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய வருது. ஸோ அதுலயே ஃபிளேவர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ பெஸ்டா வந்து மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட் கண்டிப்பா டெய்லி தினமும் ஒரு கான்ஸ்டிமெண்ட் வந்து அந்த மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து உங்களோட மீல் பிளான்ல இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. பட்டர் யூஸ்வலா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, பிகாஸ் இட் ஆல் ஹேஸ் மோர் ஆஃப் ஃபேட், அதில் வந்து கொழுப்பு சத்து அதிகமா இருக்கு. கால்சியம் கண்டென்ட்டோட நம்ம கம்பேர் பண்றப்ப கொழுப்பு சத்து தான் வந்து அதுல அதிகமா இருக்கு, ஏன்னா அது பாலோட ஆடை அந்த இதுன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தயிர் ஃபார்மேட்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ரெகுலர் மில்காவே நீங்க டெய்லி எடுத்துக்கலாம். மில்க் வந்து இஸ் அன் அன்அவாய்டபிள் ஃபுட் கான்ஸ்டன்ட், தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான உணவுப் பொருள். அதை அவாய்ட் பண்ணணுன்றது தேவையில்லை. ஸோ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு டிஃப்ரென்சஸ் தான் உங்க பாடியில நீங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது பாசிட்டிவ் வேல வந்து அதை ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட அட்வைஸ்.
இப்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய துரித உணவுகள் இன்றைய காலகட்டத்துல பெரும்பான்மையான இடங்களை பிடிச்சிருக்கு. அந்த வகையில என்னென்ன மாதிரியான ஆபத்துக்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால இருக்குது, எந்தெந்த உணவுகளை நம்ம சாப்பிடலாம், எந்தெந்த உணவுகளை நம்ம தவிர்க்கிறது நல்லது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
ஆக்சுவலா ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதை தவிர்க்க முடியாத ஒரு ஒரு ஃபுட்டா ஆயிடுச்சு. ரெகுலரா நம்ம ஒர்க் லைஃப்ல பிஸியா இருக்கிறப்ப ஈஸியா அவைலபிளா இருக்கிறது இந்த ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ரெடி டு ஈட் மிக்சர்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் வந்து நம்ம ரெகுலரா டயட்ல எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இப்ப நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷனை தாண்டி இதுல எது பெஸ்ட்டு அதை வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டுடும். முன்னாடி காலத்துல எல்லாம் சுத்தமா வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ், இந்த ரோட் சைட் கடை, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே இருக்காது. பட் வேற இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா அவைலபிளா இருக்கு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஹெல்தி ஃபுட்டை விட ஃபாஸ்ட் ஃபுட் ஈஸியா அவைலபிளா இருக்கு. ஸோ அப்படி நீங்க சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கோங்க. பட் வேற அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன், இன்னைக்கு வேற வழியே இல்லை, நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ஆல் ஹாவ், பிகாஸ் அது ரெகுலர் லைஃப்க்கு வந்து அது பழகிடுச்சு. ஸோ அதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணுன்ற மாதிரி யாருமே இப்போ வந்து பண்ணவே முடியாத சூழ்நிலையில் இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் வந்து மைண்டில் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ரெகுலராக நம்ம எடுத்துக்க அதில் ஆட் பண்ணுறக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ், ரெகுலராக ஹோமில் நீங்கள் அதே ஃப்ரைட் ரைஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு கமர்ஷியலா போய் நீங்க வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸோ இல்ல ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸோ நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்பையும் ரெண்டுக்கும் இருக்க அந்த டேஸ்ட் டிஃபரன்சஸ், ஸோ அதுல ஆட் பண்ணக்கூடிய அந்த கமர்ஷியலா ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட், அதனால வர சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. அந்த சைடு எஃபெக்ட் எல்லாமே இப்போ உடனே உங்க பாடியில தெரியல அப்படின்னாலும் ஒரு 10 இயர்ஸ் to 15 இயர்ஸ் கழிச்சு, இல்ல ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு, இல்லைன்னா ஒரு 60 இயர்ஸ் நீங்க ரீச் ஆகிறப்ப இதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா நம்ம பாடியில இருக்கும். மெயினா எல்லாரும் சொல்லக்கூடிய இம்பாக்ட் என்ன அப்படின்னா, வெளியில நாங்க ஃபுட் வாங்கி சாப்பிட்றோம், அதாவது டே அவுட் நிறைய இருக்கு, ஆஃபீஸ் லன்ச் அதிகமா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், வீட்டுல ப்ரிப்பேர் பண்ற ஃபுட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸும், கட் ரிலேட்டட் அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களும், ஹார்ட் ரிலேட்டட் இருதய சம்பந்தப்பட்ட நோய்களும் அதிகமா வர்றதுக்கு காரணங்களா இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற ஆயில், எல்லாருமே வந்து நேச்சுரல் ஆயில் யூஸ் பண்ணுறது இல்லை, ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி சமைக்க மாட்டாங்க. எல்லாம் ஜென்ரலாக வந்து பாம் ஆயில் இந்த மாதிரி ஈஸியாக லோக்கலி அவைலபிள், அதாவது ரொம்ப சீப் ரேட்டில் அவைலபிளாக இருக்க ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பட்டர், கீ, இந்த மாதிரி ஹெவி ஃபேட் நிறைஞ்சது தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால நம்மளோட இருதய மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு 60 வயசுக்கு மேல வரக்கூடிய நோய் எல்லாமே 30 வயசு 35 வயசுக்கு மேலேயே இப்ப எல்லாருக்குமே ஈஸியா வந்து வந்துருது. ப்ரெஷரா இருக்கட்டும், ஹார்ட் ரிலேட்டட் ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா அல்சர் பெயின்ஸா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறதுனாலதான் வருது. ஸோ ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம் டைம் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல தான் நான் எடுத்துக்கணும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இந்த மாதிரி ஹோட்டல் போய் சாப்பிட்ற டே அவுட்ஸ் வந்து நான் இந்த பர்டிகுலர் டேல தான் பிளான் பண்ணணும் அப்படின்றத நம்மளே ஒரு பிளான் மென்டல் பிளானிங் வச்சு, ஸோ அந்த நாளை தவிர்த்து மிச்சம் எந்த நாளுமே நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ இல்லை இந்த கமர்ஷியலி ப்ரிப்பேர்ட் ஃபுட்ஸ் பக்கமே போகாமல் இருந்தோம் அப்படின்னு மேபி நம்ம ஹெல்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்கேஸ் இப்போ நம்ம போகிறோம் வேற வழி இல்லை நான் வெளியில் சாப்பிட்டு தான் ஆகணும் என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படி அப்படின்ற பட்சத்தில் ஃபுட் ரிலேட்டடாக அவங்க பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுக்க முடியும். ஸோ இது வேற வழி இல்லை அப்படின்றவங்க வந்து ஒரு டயட்டிஷியன்ஸை கனெக்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட போய் உங்களோட இஷ்யூஸை சொல்லுங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட உணவை வந்து எப்படி வந்து பிளான் பண்ணணும், உங்கள் மீலை வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா மேபி 30 வயசுல வர அந்த சுகராக இருக்கட்டும், டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட முடியும் உங்களால்.
சரி மேடம், இதுவரைக்கும் தேசிய பால் தினத்தை முன்னிட்டு இந்த பாலில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு, பாலுடைய அவசியம், பொதுமக்கள் ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கறத குறித்து மிகவும் தெளிவாக விளக்குனீங்க. புதுகை பண்பலை 91.2 நேர்கள் சார்பா இந்த தேசிய பால் தினத்துல மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் மேடம்.
ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேல மக்கள் எல்லாத்திட்டையும் இந்த பால் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த நான் காரணமா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச்.
நேர்களை, இதுவரை தேசிய பால் தினத்தை முன்னிட்டு சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய மதுரை விதீஷா ஹெல்த் கார்னர், ஊட்டச்சத்து கல்வியாளர் மற்றும் உணவியல் நிபுணர் திருமதி டாக்டர் பி வைஷ்ணவி சதீஷ் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM9.1.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.